திருந்தன்னை அன்பு கொள்ள கவலைங்கிறது நமக்கு வேற கவலை கிடையாது. நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் திருவாசக கவலை. கவலைன்னா ரெண்டு பாட்டும் ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு பாட்டுல நூறு பாட்டுக்கு போகும், அதுக்கு கவலைன்னு பேர். நமக்கு வேற கவலை இருக்கக்கூடாது, இந்த நமக்கும் ஒரு கவலை வேணுமேங்கிறதுக்காக சாமி வச்சிருக்கிறேன். கவர்ச்சின்னா கவலை தான். மனம் வந்து அலமறுதல், ஒரு நிலை கொள்ளாது தவித்தல், கவலை தான். கவலைனா கவர்ச்சி வல்லினம் போடும். கவலை இரு பெரிய இரு போட்டுச்சு போட்டா கவர்ச்சின்னா கவலுதல், கவலைனாலே சுழலுதல். இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே. மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு மருந்தினே. பிறவியாகின்ற பிணி, பிறவி என்ற நோய், பிறவி பிணி என்பது உருவகம், பிறவி என்ற நோய் பட்டு அதிலே உடைந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்படுதல், நோய் நோயினை மேற்கொள்ளுதல். அந்த நோய்வாய்ப்பட்டு பிணிவாய் பிணிப்பட்டு மடங்குதல் என்றால் சக்தி குன்றுதல், அடங்கி போதல். தன்னுடைய சக்திகளை ஒழுங்காக விரித்துக் கொள்ள முடியாது, ஒடுங்கி போதல். நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒடுங்கி கிடப்பார்கள். அதுபோல பிறவியாகின்ற நோய்வாய்ப்படுதலினாலே உயிரானது தன்னுடைய இச்சை கிரியை ஞானமாகின்ற ஆற்றல்கள் மழுங்கி போய் கிடக்கின்றது. பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு மருந்தினே, அந்த நோயை திருக்கின்ற மருந்தாக இருக்கின்ற பெருமானே, பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று பெருமானை அழைக்கின்றார். இவ்வாறு அழைப்பது வந்து குறிப்பு என்னென்ன, பெருமானே நான் வந்து இந்த நோயினாலே தவிக்கின்றேன், என்னை வந்து காத்துருள வேண்டும், இந்த நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற நீ, உன்னை அடைதலே இந்த நோய்க்கு மருந்து, மருந்தை தருகின்ற மருத்துவன் அல்ல இறைவன், நோய்க்கு மருந்தாகவே அமைகின்றோம். இரண்டுக்கு வித்தியாசம் உண்டு. டாக்டர் வந்து மருந்து கிடையாது, டாக்டர் மருந்தை தருவார், மருந்தினை நான் 9 நாள் நோய் போகும். ஆனால் இறைவன் வந்து மருத்துவன் அல்லன், அவன் மருந்தாகவே இருக்கின்றான். இறைவனை அடைந்தாலுடைய இந்த நோய் தீராது. இறைவியாகின்ற நோய் இறைவனுடைய திருவடியை பெற்றாலுடைய தீராது. இப்போ மருத்துவன் யாருன்னா குருநாதர் தான் மருத்துவர். என்ன காரணம்? அவர்கிட்ட மருந்து இருக்கு. இறைவி நோய்க்கான மருந்து யார் கையில் இருக்கு? குருநாதர் கையில் இருக்கு. அவர் மருத்துவர். மருந்து வந்து சிவம், சிவமே மருந்து. பெருமானே நீ என்னை புறந்தள்ளக்கூடாது, எதையாவது பண்ணிக்க, நான் உனக்கு முழுவதுமாக அடிமை, விரும்பி ஆட்பட்டேன். விற்றுக்கொள்வீர், விற்பதற்கு உரிமை உண்டு, கண்டிஷனலா நான் அடிமைப்படலை. ஆனால் நீ என்னை கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள். இருந்து என்ற சொல்லுக்கு தொடர்ந்து என்பது பொருள். நின்று இருந்து என்ற சொற்களுக்கெல்லாம் தொடர்ந்துன்னு பொருள். இந்த பொருள் தெரியாமல் என் அருகில் இருந்து, என்னுடன் இருந்து இப்படிலாம் உரை செய்கிறார்கள். அப்படி செஞ்சால் தப்பு கிடையாது. ஆனால் உண்மையான உரை என்பது பெருமானே என்னை கைவிடாது, தொடர்ந்து எனக்கு அருகில் இருந்து, தொடர்ந்து என்னை விட்டுவிட்டு ஆட்கொள்ளாமல் என்னை தொடர்ந்து ஆட்கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள். உன் விருப்பம் என்றால் என்னை இன்னொருவருக்கு விற்கவும் செய்யலாம், விற்றாலும் நான் உன் அடிமைதான் என்பது பொருள். விற்றுக்கொள். ஒற்றிவை, பிறரிடத்திலே ஒரு காரணம் கருதி என்னை நீ வந்து பிளட்ஜி பண்ணலாம். ஒற்றி வைத்தல் என்றால் இந்த பொருளை வைத்துக் கொண்டு எனக்கு இது கொடுங்க, அது பாதாள கரண்டின்னு ஒன்று உண்டு பழங்காலம். எங்க வீட்டுல எல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் கிணற்றில இருந்தா நீர் இறைக்கணும், கிணறுல நிறைய நீர் இருக்கும். அந்த கிணற்று நீர் இறைக்கின்ற அந்த குடமோ அல்லது வாளியோ கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு பாதாள கரண்டின்னு ஒன்று, பாதாள கொலுசும்பாங்க கரண்டின்னு. அது பலவிதமான பல் கொண்டது, நாக்கு கொண்டது. அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருப்பதுனால ஏதாவது ஒரு நாக்கு பிடிச்சிக்கும் இந்த குடத்தோடைய வாயை, அப்படியே மெதுவாக நைசாக தூக்கணும். தூக்கும்போது ஜாக்கிரதத்துக்குள்ள திரும்ப கேட்கணும். இந்த பாதாள கரண்டி தெருவில் ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், ஏன்னா எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும். அந்த பாதாள கரண்டி அடிக்கடி எல்லாருக்கும் தேவைப்படும். அதனால அதை வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதற்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருளை வச்சுட்டு தான் வாங்கிட்டு வரும். இதெல்லாம் உங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு பாதாள கரண்டியை கொடுங்க, வெண்ணெய் வாங்கிட்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். எங்கள் நாங்கள்லாம் பழந்தலைமுறைகள், எங்களுக்கு பழக்கம் இருக்கும். நீங்கள்லாம் உங்கள் வீட்டிலலாம் சுவிட்சை தட்டினா தண்ணி வரும், எங்கள் வீட்டில் அப்படி வராது. ஒரு பொருளை அந்த பாதாள கரண்டி வச்சுக்கிற வீட்டில் போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு பாதாள கரண்டியை வாங்கிட்டு வருது, திருப்பி தர வரையும் இந்த பொருளை நீங்கள் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறது. ஆனால் ஒற்றுமை காரணங்கிறதே ஒரு பொருளை ஒருவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தது. ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை அவர்கள் விற்பதற்கு உரிமை கிடையாது. அவங்க அதை வச்சுக்கலாம் அவ்வளவுதான், இந்த பொருள் ரிட்டர்ன் ஆகிற வரையும் வச்சுக்கலாம். அதான் இந்த போக்யம் கூட ஒத்தி வச்சிருந்த ஒத்தி ஒத்திக்கு கொடுத்தல் பண்ணுங்க, போக்யத்தை கூட ஒத்திக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி வேறு விதமாக அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. பாதாள கரண்டி பயன்படுத்தியாச்சு, திருப்பி கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை வீட்டுக்கொள்ளலாம். பெருமானே உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை எவ்வாறு ஒத்தி வைத்துக் கொள்ளலாம், உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை விற்றுக்கொள்ளலாம். சாமிட்டு தைரியமா அப்படி சொல்றாங்க. இப்போ நாம வந்து மனிதர்கள்ட்ட இதை பற்றி சொல்ல முடியுமா? மனிதர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஐயா என்னை நீ வித்துக்க, என்ன ஒத்தி வச்சுக்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர்கிட்ட தைரியமா சொல்ல முடியாது. சாமிகிட்ட தைரியமா சொல்லலாம். என்ன காரணம்னா, சாமி இப்படிலாம் செய்ய மாட்டாருக்கு, சாமிக்கு தேவையே கிடையாது. இன்னும் சாமிக்கு நம்ம நம்மை ஒற்றி வைத்து உண்பதற்கோ அல்லது விற்றுக்கொண்டு உண்பதற்கோ அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாம் நிரம்பி அவர் பரிபூர்ண வஸ்து. அதனால அவற்றை தைரியமா சொல்றாங்க. நம்பியாரூர் ஆகட்டும் நம்ம குருநாதர் ஆகட்டும், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் அப்படிங்கிறார். அங்க என்ன பொருள்னா, நான் ஒற்றி வைக்கப்பட்ட பொருள் இல்லை, விரும்பி ஆட்பட்ட பொருளாகவே நீ விற்றுக்கொள்ளலாம். ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை விற்க முடியாது. ஆனா வந்து நான் ஒற்றி அல்ல, நான் வந்து பிரெஞ்சு ஐட்டம் கிடையாது. ஆகவே வித்துக்கோ, தைரியமா வித்துக்கீங்கன்னு சொல்றாரு. சாமி வித்துட்டாருன்னா இவர் சாமியோட அடிமை இல்ல, இன்னத்திற்கு அடிமை ஆயிடுறாரு இல்ல, அப்படி எப்படி தைரியமா சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற தைரியம் தான். இல்ல இந்த கட்ஸ் எல்லாமே பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களை அறிந்து வைத்திருப்பதனால பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையினாலே செய்வ சொல்லுவது இதெல்லாம் நேர்மையா சொல்வதில்லை. ஆகவே இருந்த எண்ணெய் ஆண்டுகள் என்பதுதான் அங்கு நேர்மையா சொல்லப்பட்டது. இருந்த எண்ணெய் ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் அல்லால் இருந்தினேனை விடுதி கண்டாய், அல்லால் இருந்தினேனை விடுதி கண்டாய். இப்ப எண்ணின் என்பதை இருந்து என்பதை சேர்த்துக்கிறாங்க. எண்ணில் இருந்து என்றால் என் அருகில் இருந்து எண்ணெய் ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டுகள் விற்றுக்கொள் எண்ணெய், நீ விரும்பினால் ஒருவருக்கு விற்றுவிடு. ஒற்றிவை உனக்கு தேவைப்பட்டால் இருவரிடம் ஒற்றி வைத்துக்கொள். அல்லால் ஆனால், அல்லால் என்பதற்கு இது அல்லாமல் அர்த்தம். ஆனால் விருந்தினேனை விடுதி கண்டாய், புத்தடியனாக இருக்கின்ற என்னை கைவிட்டு விடாதே. இவன் புத்தடியன் என்ற காரணத்தினால கைவிட்டு விடாதே. புத்தடியவனுக்கு என்ன தெரியாதுன்னா, பாங்கியனோட பரிசு பெருமானுடைய தன்மை என்பது பரிசு. பாங்கி என்பது பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மை. இந்த பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையோ பெருமானுடைய தன்மைகளோ அறியாதவர்கள் புத்தறியவர்கள். நான் விருந்தினன் புதிய அடியவன் என்ற காரணத்தினாலே என்னை விட்டுவிடாது. விருந்தினனை விருந்தினன் என்ற காரணத்தினால், அந்த என்ற காரணத்தினால் என்று சொல்லுங்க மறைஞ்சிரு. நான் புதிய அடியவன் என்ற காரணத்தினாலே என்னை கைவிட்டு விடக்கூடாது. அப்ப நான் பழகனால் அடிமை செய்வேன் என்பதனால என்னை இருந்து ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப நான் புத்தறிவனா இருந்தாலும் கூட பெருமானே உன்னுடைய பாங்கும் பரிசும் அறியும் வண்ணம் என் அருகிலேயே இருந்து எனக்கு என்னை அடிமை கொள்ள வேண்டும். விரும்பினால் விற்றுக்கொள்ளலாம், ஒற்றி வைக்கலாம். ஆனால் சாதுரியமா பேசுறதை தவிர உண்மையில அது வந்து அவ்வாறு விற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ ஒற்றி வைக்க வேண்டும் என்றோ இவர் நினைத்து சொல்ல. இருந்தன்மை ஆண்டுகள் என்பதுதான் நேர்மையாக சொல்கின்றார். இருந்தன்மை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் இருந்து என்னை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை அல்லால் அதற்கு மாறாக அர்த்தம். அதற்கு மாறாக விருந்தினேனே விடுதி கண்டாய், புதிய அடியவனாகிய என்னை கைவிட்டு விட வேண்டாம். மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே, உலகமெல்லாம் உனக்கு அடிமை. அந்த அடிமை தன்மையை உணராத உயிர்கள் மட்டிருக்கின்ற கருணையினாலும், ஒரு தலைவன் ஒரு அடிமை, அந்த அடிமை தலைவனை தகுந்து அறிந்து வைத்திருக்கின்றான். அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு அதிகம். இன்னொரு அடிமை அவன் தலைவனுடைய தலைமையை அறியவில்லை, அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு குறைவு. ஆனால் தலைவன் வந்து சம கருணையோடு கூட தன்னுடைய தலைமையை உணராத அடிமையும் காத்திருக்கின்றான். என்ன காரணம் என்றால், பின்னால் அவன் தன்னுடைய தலைமையை உணர்வான் என்ற காரணத்தினாலே. அவ்வாறுதான் பெருமான் உலக உயிர்களை காத்தருளினான். மிக்க நஞ்சமுதா மிக்க நஞ்சு என்று சொன்னால் நச்சுத்தன்மையிலே மிகுந்த நஞ்சு என்று. வையகம் தண்ணில் மிக்க பல்கு சிற்றம்பலத்தே, உலகத்திலேயே சிறந்த தலம் என்று அப்பர்வர்மான் சொல்லுகிறார். சிதம்பரத்தை பத்தி உலகத்திலேயே சிறந்த தலம் எது இல்லை, அப்பர்வர்மானுடைய பதிகங்களிலேயே பிரதமரத்தில் ரொம்ப உருவுகின்றார். சிந்தையை நிகழ்த்தியாரே சிறுவை அடிமை செய்ய இடையே அணி செய்யாது. என்னை பார்த்த கண்ணால இன்னொன்னு பார்க்க முடியாது. சிந்தைக்கு அதிகமா வந்து ஓட்டு போட்டவன் நம்முடைய அப்பர்வர்மன். திருவாசத்தில் கூட தில்லை அவ்வளவு அதிகமா கிடையாது. அப்பர்வர்மனுடைய வாக்குல தான் தில்லை அறியும். நால்வரிலே தில்லை அதிகமாக படையவர் அப்பர்வர்மன். நால்வரில் அதிகமா தில்லையை படைந்தவர் அப்பர் தான். குருநாதர் கூட பாடல, திருக்கோவையார் எடுத்துக்கொண்டா பாடுதான்னு சொல்லலாம். இது தவிர திருவாசகத்தை பொறுத்தவரையும் அவ்வாறு இல்லை. கையகம் தண்ணில் மிக்க என்று சொன்னால் சிறந்தான் அர்த்தம். அதுபோல மிக்க நஞ்சு என்று சொன்னால் ஏனைய நஞ்சிலும் சிறந்த நஞ்சு. எப்படி சிறந்த நஞ்சு அப்படின்னு கேட்டா, இந்த நஞ்சினுடைய ஒரு வாடை இந்த ஜுவாலை அந்த காற்று அது பட்டே ஒளி மிகுந்த மேலே கொண்ட தேவர்கள் எல்லாம் கருகினார்கள் என்று பந்தயத்தில் சமந்தபுரம் பாடுறார். அதாவது தேவர்கள் ஒளி மிகுந்த மேலே கொண்டவர்கள், அவர்கள் மேலே கருகியது. எப்படி கருகியது? இந்த விஷம் வாடைப்பட்டு கருகியது. அதனால விஷம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்? மிக்க மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே. அதனை பெருமாள் எவ்வாறு உண்டாங்க சொன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி விரும்பி சாப்பிட்டார். அமுதா அருந்தினர், வேண்டாம் விருப்பா சாப்பிடல, அமுதம் போல சாப்பிட்டார். பெருமானுக்கு வெறுப்பு என்பதே இல்லை. பெருமானுக்கு ஒவ்வாதது ஒரு பொருள் இல்லை, அனைத்துமாக இருக்கின்றான் பெருமான், அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றான். அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் என்பதனால நஞ்சு அவருக்கு நஞ்சு இல்ல. ஏனையோருக்கு தான் நஞ்சு நஞ்சு, பெருமானுக்கு நஞ்சு அமுது. நஞ்சு அமுதாகும் என் பெருமான், பிறருக்குத்தான் நஞ்சு நஞ்சாகும். பெருமானுக்கு நஞ்சும் அமுதமே ஆகும். அமுதம் என்றால் விரும்பத்தக்க பொருள். பெருமானை விரும்பத்தக்க பொருளை என்பதை கூடதான் சுவைத்து உண்டான். மிக்க நஞ்சு அமுதா அறிந்தனே, மிக்க நஞ்சினை அமுதா அறிந்த நீ கீழ்த்தன்மை கொண்ட புண்மையான ஆகிய எண்ணெய் நீ வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பது அந்த குறிப்பு. நச்சுத்தன்மையில இருந்த நஞ்சினை அமுதம் போல சுவைத்து உண்டன் கீழனாகிய என்னுடைய கீழ்மை குணங்களை வந்து கீழ்மை குணங்கள் என்று கருதாது. குற்றமே குணமாக கொண்டால் என்றான் கெட்டது, இன்றைய குற்றங்கள் குணமாக நின்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எல்லையா குறைஞ்சு குற்றவனுக்கு அப்படின்னு பின்னாடி கேட்கிறார் புயத்தில. பெருமானே நஞ்சிலேயே அமுதா உண்ட உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாதா என்பது அந்த குறிப்பு. மிக்க நஞ்சமுதா அறிந்திரனே, மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கரசே, மருந்திரனே பிறவி பிடிப்பட்டு மடங்கி நடத்தே. மடங்க என் வல்வினை காட்டை என் மன்னருள் திக்குழுவும் விடங்க, என் உண்மை விடுதி கண்டால் என் பிறவியை வேறொடும் கலைந்தாண்டுகொள் உத்தர கோஷம் அங்கைக்கரசே. கொடுங்கறி கொன்றுரித்து அஞ்சுவித்தாய் நஞ்சு கொண்டிரையே. கொடும் கறி குன்று, கொடுமை என்பது அதனுடைய ஆக்ரோஷம், சிலத்தோடு வருகின்ற தன்மை. சலம் என்றால் சிலம், நஞ்சனம் சிலத்தோடு வருகின்ற யானை. இந்த யானையை வந்து இறைவனை அழிக்க வேண்டும் என்ற கோபத்தோடு வருகின்றது. கொடும் கறி, கறி என்றால் யானை. அது உருவம் எப்படி இருக்கின்றதா? மலை போல இருக்கின்றது. யானை போல இல்லாது அது யானை வடிவத்திலே ஒரு மலை போல மிகப்பெரிய உருவம் கொண்டதா இருக்கின்றதாவே கறிக்குன்று. கொடும் கறிக்குன்று, கோபம் கொண்ட யானையாகிய மலை. அப்படி வந்து அசமையாகிய உருவகம் கறிக்குன்று. உருவகம் கொடும் கறிக்குன்று உரித்து அதனை பெருமாள் என்ன செய்தார்? தலைகீழாக போட்டு தலை மீது ஏறினார். அதனுடைய கால்கள் உயரத்திலே இருக்கின்றன. அந்த காலிலிருந்து தோலை உரித்தார், உரித்து பொறுத்து கொண்டார். வழுவூர் அதை கண்டு அம்பாள் அஞ்சினார். பெருமாள் இவ்வாறு செகண்ட்ல சிந்தவன அதை கண்டு அவர்கள் உள்ளம் நடுங்கினது. என்ன காரணம்? பெண் உள்ளம் நடுங்கும் பயம். உலகத்தெல்லாம் படைத்து காத்தாழ்க்கின்ற பொறுப்பு இருந்தா கூட அதை இயல்பாக செய்யும் போதுதான் அவங்க செய்வாங்க. திடீர்னு பெருமாளுடைய ஆஜினை காணும் போது அஞ்சு நடுங்குகிறார். கொடுங்கறி குன்றுரித்த அவர்கள் இயல்பாக உலகத்தில் படைத்து காத்தாழ்ப்பார்கள், அது வேற விஷயம். ஆனா அதனை மீறிய வண்ணம் பெருமாளானவன், பெருமாள் திருவள்ள சக்தி கொண்டு தான் எல்லாம் செய்யலாம். ஆனா பெருமாள் ஆணையம் இணைந்து இந்த யானையை உரித்த பொழுது உலகத்திலே அழிக்கின்ற ஆற்றல் கொண்ட அந்த அம்மையார் கூட அஞ்சினார்கள் என்பது சிறப்பு. கொடுங்கறி குன்றுரித்து அஞ்சுவித்தாய், ஏன்னா பயப்பட செய்தாய். அஞ்சுவித்தல் பயப்பட செய்தல் பிறவிதைகள் சொல்வார். அஞ்சுதல் தண்ணீரை, அஞ்சுவித்தல் பிறவிதை, பிறரை அஞ்சுமாறு செய்தல். அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே, கொம்பு என்றால் கொடி, வஞ்சி கொம்பு போல இருக்கின்ற நம்பாய். வஞ்சி என்றால் கொடி, கொம்பு என்றால் அது பற்றி படர்கின்ற கழி. அப்ப அது போல மென்மையா இருக்கின்ற வஞ்சியை போலவும் கொம்பினை போலவும் இருக்கின்ற அந்த பெண், மென்மையான அந்த குணங்களுக்கு மென்மையான உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும். உருவத்திற்கேற்ற இயல்பு கொண்டவர்கள் அவர்கள், உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும் கொண்ட அவர்கள். அவர்கள் அஞ்சும்படியாகவே கொடுமையான கை குண்டினை உரித்த உரித்தாள் என்று சொல்வார். பெருமாளை அவ்வாறு செய்ததை போல என்னுடைய ஐம்புல பகையாகின்ற அந்த கொடுங்கறி குன்று அதனையும் நீ உரித்துள்ளவா என்பது குறிப்பு. ஐம்புல பகையா இங்கு யானை. 25 கிரகத்துல சொல்ற சக்கிலர் அடையாருக்கு என்றைக்குமே பகை என்பது ஐம்புல பகைதான். அந்த ஐம்புல பகை என்பது அதுதான் யானை. மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் திக்குழுவும் விடங்க. மடங்க என்றால் ஆற்றல் குன்ற. என் வல்வினை காட்டை, நான் சேர்த்து வைத்திருக்கின்ற தீய வினையாகின்ற காடு, காடு போன்று வினையை சேர்த்து வைத்திருக்கின்றேன். நுழைந்தால் வெளிவருவதற்கு இயலாது. அப்படிப்பட்ட பரந்த ஒரு பரப்பினை கொண்ட காடு, அடர்ந்த காடு. அதை போல எங்கு ஆரம்பித்தது எங்கு முடியும் என்று அறியாமல் அவ்வளவு வினைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த வல்வினையாகின்ற காடு, அது ஒரு உருவகம் தான், வல்வினையாகின்ற காடு. அந்த காட்டினை மடங்க அந்த வல்வினையினுடைய ஆற்றல் மழுங்கும் வண்ணம் தீக்கொழுவும் விடங்க, தீக்கொழுதல் என்ற நெருப்பு விற்பிக்க செய்தல் எரித்தனர்த்தம், தீக்கொழுவுதல் என்று ஒரே சொல், இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் உயிர்மை கொண்டவை, தீக்கொழுதல் தான் எரித்தல். எரிக்கின்ற விடங்கல் என்று சொன்னால் ஆற்றல் கொண்ட ஆண்மகன், விடலை விடங்கல் என்று ரெண்டு சொல்லுக்கோ ஆண்மையிலே சிறந்தவர் என்று பொருள். விடதான் விடங்கராகி தீவிரமே வேலை சூழன் ஆடலீரே, எங்கள் விடலையே வெற்றி, இத்தனை வெற்றி எங்கள் விடலையே வெற்றி. விடலை என்றாலும் விடங்கல் என்றாலும் ஆண் மகனிலே சிறந்த இளமைத்தன்மையோடு கூடிய ஆற்றலோடு கூடிய ஆண்மகன். பெருமானே என்னுடைய வல்வினை காடு, அந்த காட்டினுடைய ஆற்றல் வந்து கெட்டு போகும் வண்ணம் அதனை எரிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆண்மகனே, விடங்க என்றன்னை விடுதுகின்றாய் பெருமானே, என்னையை விட்டுவிட வேண்டாம். மாறாக என்ன செய்ய வேண்டும், என் பிறவியை வேறொடும் கலைந்து அண்டுகொள். பெருமானே என்னுடைய பிறவி பகை பிறவியை குறிப்பிடுவோம், என்ன வேறொடும் கலைதல் என்பதனால பிறவி என்பது மரம் என்று அறியப்படுகின்றது. பாருங்க, கொடும் கறி குன்று என்று சொல்லும்போது அது குறிப்பு உருவகம் இல்ல, உருவகம் பிழையா இருக்கு. கல்வினை காடுன்னு சொல்லும்போது உருவகம் பிழையா இருக்கு. ஆனா என் பிறவியை வேறுடன் கலைந்தாண்டுகள் சொல்லும்போது பிறவி என்பது மரம் என்று குறிப்பிடால் உணர வைக்கிறார், இது குறிப்பு உருவகம். அப்ப மெய்மையார் விழுங்கும் அருளே அப்படின்னு சொல்லும் போது அருள் என்பது அமுதம் என்று குறிப்பிடா அறிய வைக்கின்றார், ஆகவே அங்கு குறிப்பிடுவோம். என் பிறவியாயின்ற மரத்தினை பெருமானே வேறுடன் கலைவாய், கலைதல் பிடுங்கி எறிதல் நீக்குதல். மரத்தை வெட்டுவாங்க, மரத்தை வெட்டினா பூமிக்கு மேல இருக்கிற மரத்தை வெட்டி பயனில்ல, வேறு உள்ள போயிருக்கு, அது என்ன பண்ணுவோம், நீரினை உண்டு மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும், மீண்டும் வளரும். அவ்வாறு நமக்கு பலன் அளிக்கக்கூடிய வினை என்று ஒன்று மறைந்திருக்கின்றது, அதுக்கு ஆகா மீன்கள் வருவினை, அந்த வினை மீண்டும் பிறவிகளை தரும். ஆகவே அந்த வினையினை களையவில்லை என்று சொன்னால் மீண்டும் பிறவி இருக்கும். வாசனா மலம் என்ற ஒரு மலம் இருக்கின்றது, அது வந்து சல்லி வேறு போல இருக்கு, ஆணி வேறு போல இது இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஆகாமி என்ற வினை இருக்கின்றது. அந்த ஆணி வேரிலிருந்து மெல்லிய வேர்கள், அதே போல மென்மையான வேர்கள், அந்த வேர்களைப் போல வாசனா மலம் என்று இருக்கின்றது. அப்ப அந்த ஆணி வேறு சல்லி வேரோடு சேர்ந்து இந்த பிறவியாகின்ற மரத்திலே பிடுங்கி எறிய வேண்டும். அப்ப வாசனா மலமும் இருக்கக்கூடாது, ஆகாமி என்ற வருவினையும் இருக்கக்கூடாது. அவ்வாறு வினைகளையும் மலத்தினையும் ஒட்ட கலைந்து நான் மீண்டும் பிறவாவண்ணம் என்னை காத்திருவாராக, வாழ்த்தை பிறப்படுத்திடுவான் ஞானமுனை பரவுகிறேன். ஆகவே என் பிறவியை வேறொடும் கலைந்து ஆண்டுகள் உத்தர கோஷம் இங்கிறதே, கொடுங்கறி குந்துவித்து அஞ்சுவித்தாய் நஞ்சு குந்திலையே, கொம்பர் இல்லா கொடி போல் அலவந்தனும் கோமளவே, விடுதி கண்டாய் விண்ணர் நன்னு இல்லா உங்கர் உள்ளாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கிறசே, அம்பரவே நிலவே அனல் காலொடு அப்பு ஆனவனே. கொம்பர் இல்லா கொடி, கொம்பர் என்பது அர் என்ற விகுதி பெற்ற ஒரு சொல், கொம்பு என்றாலே போறோம், இது செய்யுளுக்காக கொம்பர் என்று பயன்படுத்தி, கொம்பில்லா கொடின்னு ஒரு எழுத்து குறையும், கொம்பரில்லா கொடி. அரு என்பது அம் என்பது சொற்சாரிகள் சொல்ல, சொல்லோடு சரிகின்ற சாரியை, கொம்பு பிளஸ் கொம்பர் கொம்புன்னு அர்த்தம். கொம்பு என்பது என்னன்னு கேட்டா ஒரு கழி, ஒரு கொடி தானாக படராது, அது பற்றுக்கூடாக ஒரு கழி வேண்டும், கழி இல்லை என்றால் கொடி பிடித்துக் கொள்வதற்கு இடம் இல்லாமல் அது மென்மையா இருப்பதனால பூமியிலே விழுந்து சூட்டிலே கழியும், அவ்வாறு கருகாமல் இருப்பதற்கு அது பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், அதுதான் கழியாகின்ற கொம்பு. அந்த கொம்பு இல்லாத ஒரு கொடி எவ்வாறு வந்து நீரூற்றினாலும் வளராது இறந்து பட்டு விடுவோம், அதுபோல பெருமானே பற்றுக்கூடாகி நீ இல்லாமல் நான் வந்து உயிர் வாழ மாட்டேன், நான் இறந்து விடுவேன் என்று சொல்கின்றார். கொம்பு என்பது இறைவன், கொடி என்பது தான், கொடி என்பது நம்முடைய அடிகள், கொம்பு என்பது இறைவன். கொம்பர் இல்லா கொடி போல் அலமர்ந்தனன், கொம்பில்லாத கொடி போல அலமருகின்ற நிலை அலமருதல் என்றால் கால் ஊன்றுவதற்கு முடியாது சுழலுதல், அலமருதல் தான் சுற்றி வருதல் அர்த்தம், இங்கு கால் ஊன்றுவதற்கு முடியாமல் சுற்றி வருது அலமரு. அவ்வாறு சிரமப்படுகின்றேன், ஒரு பொருளை விட்டு ஒரு ஒரு வேண்டப்பட்ட ஒரு பொருளை பிரிந்திருப்பதற்கு ஒவ்வொருத்தரான ஒரு சக்தி உண்டு, பிரிவினை தாங்குகின்ற சக்தி ஒன்று உண்டு. இப்ப கணவனை பிரிந்து வழியா இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வராரு, அவர் வந்துடுவாருங்கிற எண்ணத்தினால பிரிந்து இருக்கிறார்கள். ஆனா அம்மையார் பிரிந்து போனார், அவருடைய கணவர் காரக்கரமையார் அவர் வருவாருங்கிற எண்ணத்துல இருந்தாங்க, அவர் பாண்டிநாட்டில் இருக்காருன்னு சொன்னா சரி கொண்டு விட்டாங்க, உலகையும் இல்லை அது மாதிரி பாக்குறோம். ராமனை பிரிந்து சீதை இருந்தாங்க அது பாக்குறோம். ஆனா அந்த நிலையிலும் வந்து பிரிவினை தாங்க முடியாத நிலை என்னன்னு கேட்டா கொம்பு கொடிதான். சரி கொம்பு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொம்பு உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து அதுவரை சும்மா இருந்துச்சுன்னா கொடி சும்மா இருக்குமா, கொம்பு இல்லை என்றால் வாடிவிடும். அது அது வந்து எந்த சமாதானத்தையும் எடுத்துக்காது. ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்காரர் பார்த்தா இவங்க இருப்பாங்க. ஆனா அது கொடி இருக்கு. மிக உயர்ந்த நிலை, விரிவு ஆற்றாத நிலை என்பது கொடியினுடைய நிலைன்னு வரும். கொம்பரில்லா கொடி போல அலமந்திரன், அதை போல நான் சிறப்படுகின்றேன். கோமலமே, கோமலம் என்றால் அழகு, பெருமான் அழகியவன், புலகன் பெருமான். பெருமான் அழகியவன் என்று சொன்னால் பெருமானுக்கு அழகு ஒரு பண்பாகின்றது. ஆனால் பெருமானை விட அழகான ஒரு பொருள் இல்லை என்பதனால, பெருமானே அழகிய உள்ளதுக்கெல்லாம் தன்னுடைய அழகினை தருகின்றான் என்பதனால பெருமானை அழகென்றே குறிவிட்டான். பெருமானை அழகென்றே குறிவிட்டான். கோமலமே என்று சொன்னால் என்னுடைய அழகே. அன்புடையவன் என்றால் அன்பன். ஆனா பெருமானை விட அன்பு கடவுள் யாரும் இல்லை. ஆகவே பெருமானே சொல்லிடலாம், என்னுடைய அன்பே என்று சொல்லியிருந்தார். அதுபோல என்னுடைய அழகே கோமலமே. கொம்பரில்லா குடி போல லமந்தனன் கோமலன். விரும்புகின்றேனே விடுதிகின்றாய், விரும்புதல் வாடுதல். ஒரு கொம்பு இல்லாத கொடி என்ன ஆகும்? அது விரும்பும், வாடும். அதுபோல பெருமானே, குருநாதனாகி உங்களுடைய காட்சி இல்லாத நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் காட்சி தரவில்லை, எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்னு தெரியாது. வெம்புகின்றேனை விடுதுகின்றாய், இவ்வாறு வெம்புகின்றேனை விட்டுவிட வேண்டாம். மின்னர் அண்ணுகின்றா உமருள்ளாய், தேவர்களும் அடைய முடியாத உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய். இன்பர் என்பது மேலான இடம். மேலாக்கும் மேலாக்கும் மேலாண் கண்டாயா மேலாக்கும் மேலாண். எல்லோருக்கும் மேலே இருக்கின்ற இடம் தான் சிவபுரம். சிவபுரத்தில் பெருமாள் இருக்கின்றார். மின்னவர்கள் மேலிடத்தில் இருக்கிறதால அவர்கள் உம்பர்கள் பேரு. ஆனால் உம்பர்கள் வெட்ட முடியாத உண்மையான உம்பரிலே இருக்கிறார். உம்பர உம்பரான் என்று அவருக்கு பெயர். பெருமாள் உம்பர்களாலும் அடைய முடியாத மேலான இடத்தில் இருக்கின்றான். மேலாக்கும் மேலாக்கும் மேலான் கின்றான். இவரால் பெருமாள் எப்படி இருக்கிறார்னா, விண்ணர் நன்மகில்லா உம்பர் உள்ளாய், நன்மகில்லா முடிஞ்ச நன்மகில்லா முடியும், நன்மகில்லா அடைய முடியாத உம்பர்களாலும் வேறுகளாலும் அடைய முடியாத இருப்பவன் உம்பர் உள்ளாய். மண்ணும் உத்தர கோசமும் இயக்கி இருந்தாலும் தன் அடையாளுக்கு காட்சி தர வேண்டும் என்று எளிவந்த கருணையினாலே கண்ணால் கடும்படியாக மங்களநாத பெருமானாக உத்தர கோசமங்கிலே பெருமான் இருக்கின்றார். தேவராலும் அடைய முடியாத உயர்ந்த சிவபுரத்தில் இருந்தாலும் கூட பூ பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடுகின்ற உத்தர கோசமங்கிலே நமக்காக பெருமான் வெளிவந்து இருக்கின்றார். மண்ணும் உத்தர கோசமங்கிறது அம்பரமே, அம்பரம் என்றால் ஆகாயம். அம்பரமே அனலே நெருப்பு, அம்பரமே அனல் காலோடு, கால் என்றால் காற்று. அம்பரமே நிலவே, நிலம் என்றால் பூமி. அம்பர ஆகாயமே பூமியே, நெருப்பே, காற்றே, அப்பு ஆனவனே, அப்பு என்றால் தண்ணீர். இவ்வாறு பெருமாள் உலகம் வந்து ஐந்து சக்தியாக இருக்கின்றது. ஐந்துடங்களாக பெருமாள் சூரிய புதங்களாகவும் அவர்கள் செயற்கை வாய்ந்த பொருளாகவும் பெருமானே இருக்கின்றான் கலத்தினாலே. ஆகவே எங்கு எவ்விடத்தும் நீ இருக்கின்றாய், எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாள நான் தவிக்கின்றேன் என்பது குறிப்பு. எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாளம் தவிக்கின்றேன், அது எவ்வளவு பெரிய வந்து கொடுமை. பெருமான் எங்கோ இருக்கின்றான், அவன் அடைய முடியாத தவிக்கின்றதா பரவாயில்ல. அப்ப பக்கத்திலே தண்ணீர் இருக்கு, குடிக்க முடியவில்லை என்பதை போல பெருமான் எங்கும் இருக்கின்றான், அவனை அடைய முடியவில்லை. என்ன காரணம்? பெருமான் எங்கும் இருந்தாலும் அவன் திருவுள்ளம் இறங்கினாலேயே அவனை காண முடியாது என்று பார்க்கின்றாகவே பெருமானே, என் திருவுள்ளம் இறங்க வேண்டும். நீ எங்கும் இருந்து பொதுவான கருணையை செய்தால் பற்றாது. நான் கொம்பரில்லா கொடி போல் வெம்புகின்றேன் என்பதை அறிந்து நீ சிறப்பாக உன்னுடைய காட்சியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ற அதோடு நீ நிறுத்தி போட்டு வரணும்.